சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. 90 அத்தியாயம். தலைவன். பூம்புகாரின் குணதிசையில் விரிந்து கிடந்த பெருக்கடலின் உக்கிரத்தோடு எழுந்து எழுந்து சீறிக் கொண்டிருந்த அலைகளின் இறைச்சலையும் மீறி கடற்பரப்பை ஊடுருவி சென்ற பேய் சிரிப்பை கேட்டதாலும்,
இந்த இரு ஒற்றர்களையும் தூக்கிச் சென்று என் அறையில் தள்ளுங்கள் என்ற சொற்கள்
திட்டமாக காதில் விழுந்ததாலும், பிரமானந்தர் சிருஷ்டித்த நாடகம் பலிக்கவில்லை என்பதையும், தன் உயிரும் தன்னுடன் வந்த யவனன் உயிரும் இனி செல்ல காசு பெறாது என்பதையும் சந்தேகத்துக்கு சிறிதும் இடமின்றி உணர்ந்து கொண்ட அல்லி தன் உயிருக்கு பயப்படாவிட்டாலும், இந்த திட்டம் உடைந்துவிட்டால் சோழ நாட்டின் கதி இனி என்ன என்பதை நினைத்து உள்ளூர இயங்கவே செய்தாள். அந்த ஏக்கத்தின் விளைவாக எத்தனை எத்தனையோ எண்ணங்கள் அவள் சித்தத்தில் கனப்பொழுதில் சுழன்றது என்றாலும், அவற்றில் எள்ளளவையும் வெளிக்காட்டுவது பலவீனத்திற்கு அறிகுறி என்பதை அள்ளி அறிந்து கொண்டாள். அதனாலும் சற்று சாமர்த்தியமாக நடந்து கொண்டால் அந்த பேய் சிரிப்பு சிரித்த மரக்களத்தின் தலைவனை ஏமாற்றுவது ஒருவேளை வாய்ப்பு ஏற்படலாம் என்ற மனப்பால் குடித்தாளாகையாலும், அவள் மூச்சு கூட விடாமல் கட்டை போலவே மரக்களத்தின் தளத்தில் கிடந்தாள். ஆனால் அந்த ஆசையையும் போக்கடித்தன அடுத்து நேர்ந்த நிகழ்ச்சிகள். திடீர் என்று எதையோ நினைத்துக் கொண்ட மரக்கள தலைவன் தன் வீரர்களை நோக்கி,
இருவரையும் என் அறைக்கு எடுத்து செல்ல வேண்டாம், இந்த பெண்ணை மட்டும் எடுத்து செல்லுங்கள். இந்த படுகோட்டி இங்கு கிடக்கட்டும், அவன் காயத்துக்கு மட்டும் சிகிச்சை செய்யுங்கள்
என்று முதலில் இட்டு உத்தரவை மாற்றிவிட்டு தடதடவென்று நடந்து சென்று விட்டார். தலைவன் உத்தரவில் ஏற்பட்ட இந்த மாற்றத்தால் அல்லியின் உணர்ச்சிகள் பெரும் கொந்தளிப்பை அடைந்தன. ஒருவேளை யவனர் மரக்கள தலைவன் அயோக்கியனாக இருந்தால் தன் கதி என்னவாகும் என்பதை நினைத்து சிறிது நடுக்கவும் செய்தாள். ஆயுதம் ஒன்று மட்டும் கையில் இருந்தால் இந்த தலைவனைப் போல 1000 பேரிடமிருந்தும் என்னை காத்துக் கொள்வேன். ஆனால் நிராயுதபாணியாக இவனிடம் சிக்கிக் கொண்டிருக்கின்றேனே, என்ன செய்வேன் என்று மனம் நொந்த அள்ளி ஆபத்தான அந்த நேரத்திலும் கரிகாலனை நினைத்துக் கொண்டாள். அவனை நினைத்துக் கொண்டதன் விளைவாக சிறிது தைரியமும் அவள் உள்ளத்தில் ஊறவே, இந்த உடலும் உயிரும் அவர் பணிக்கு தானே ஏற்பட்டவை. இருக்கட்டும், பார்ப்போம். எத்தனையோ இக்கட்டுகளில் இருந்து என்னை தப்ப வைத்திருக்கும் ஆண்டவன் இப்பொழுதுதான கைவிட்டு விடுவான் என்று தன்னை சற்று திடப்படுத்திக் கொண்டதால், மரக்கள தலைவன் உத்தரவுப்படி வீரர்கள் தன்னை தூக்கிச் சென்ற போது, தலைவன் அறையிலிருந்த மஞ்சத்தில் தன்னை படுக்க வைத்த போதும் சுரணையற்றவள் போலவே கிடந்தாள். அந்த சுரணையற்ற பாவனையை சரில் என்று உடைக்க ஏற்பட்ட சிற்றொளிகள் போல கழுக்கென்ற சிரிப்பு ஒன்று அந்த அறையின் மூலையிலிருந்து எழுந்தது. அந்த சிரிப்புலியில் இருந்த ஏளனத்தின் விளைவாக சற்றென்று விழித்த அல்லி மஞ்சத்தில் மெல்ல எழுந்து உட்கார்ந்து அறையில் சுற்றுமுற்றும் கண்களை ஓடவிட்டாள். மரக்கல தலைவனின் அந்த அறை மிகச் சிறியதாக இருந்தாலும், சாதாரண மரக்கலங்களில் காணப்படும் அறைகளைப் போல் இல்லாமல் சற்று வித்தியாசமாகவே அமைக்கப்பட்டிருந்ததைக் கண்ட அல்லி, யவனர் மரக்கலங்களில் பலவற்றைக் கண்டிருக்கும் அவளுக்கு மரக்கல தலைவனின் ஆசனம் நட்ட நடுவில் போடப்படாமல் ஒரு மூலையில் போடப்பட்டிருந்ததும், தலைவன் உட்காரக்கூடிய ஆசனத்தையும் உள்ளின் இதர பாகங்களையும் ஒரு சிறு மரப்பலகை பிரித்திருந்ததும் பெரும் விந்தையாக இருந்தன. தவிர மற்ற யவனர் மரக்கல தலைவர்களின் அறையைப் போல அந்த அறையில் போர்க்களங்கள் நிறைந்தில்லாததையும் நீண்ட வாள் ஒன்று மட்டும் மரப்பலகையின் ஆணியில் மாட்டப்பட்டிருந்ததையும் கண்ட அல்லி, இந்த மரக்கல தலைவனுக்கு போரில் அதிக பிரியமில்லை போல் தெரிகிறது என்று நினைத்தாள். போதாக்குறைக்கு அறை வெகு சுத்தமாக இருந்தது. அவள் அந்த அறையின் மஞ்சங்கள் ஏதோ அலங்கார ஆசனங்கள் போல அர்த்த சந்திர வடிவத்தில் போடப்பட்டிருந்ததன்றி அவற்றின் வேலைப்பாடும் அவை அரண்மனையில் இருக்க தகுந்தவை என்பதையும் வலியுறுத்தின. அந்த அறையின் மரச்சுவர்களில் பல நாட்டு அழகு பொருட்களும் கடலில் கிடைக்கும் பெரும் கிளிஞ்சல்களும் சிங்காரமாக மாட்டப்பட்டிருந்தன. இவற்றையெல்லாம் கண்ட அல்லி மரக்கல தலைவன் பெரும் ரசிகன் என்பதை உணர்ந்து கொண்டாளாகையால், அப்பேற்பட்ட ரசிகனுக்கு சற்று முன்பு தளத்தில் கிளம்பிய பேச்சரிப்புக்கும் எப்படி சம்பந்தம் இருக்க முடியும் என்று நினைத்து பார்த்து பதில் ஏதும் கிடைக்காததால் சிரிப்பு வந்த திக்கை நோக்கினாள். அந்த திக்கு இருண்டு கிடந்தது. அறையின் நட்டு நடுவில் இடம் பார்த்து மாட்டப்பட்டிருந்த யவனர் விளக்கின் திரி வேண்டும் என்றே இழுக்கப்பட்டிருந்ததாலும், குறுக்கே இருந்த மரப்பலகை அடித்துவிட்ட இருட்டாலும், தலைவன் இருந்த மூலையில் எதுவும் திட்டமாக கண்ணுக்கு புலப்படவில்லை. தலைவன் நன்றாக நீட்டிக் கொண்டிருந்த இரு கால்கள் மட்டும் குறுக்கே நின்ற பலகையை சிறிது தாண்டி வந்திருப்பதை கவனித்த அல்லி, தலைவன் காலைத்தான் பார்க்கலாமே ஒழிய முகத்தை பார்க்க முடியாது என்பதை அறிந்து வியந்தாள். இத்தகைய அறிவும் திறனும் வாய்ந்தவனிடம் வேவு பார்ப்பது அத்தனை சுலபமல்ல என்பதையும் புரிந்து கொண்ட அந்த நாங்கூர் வேள் மகள், சற்றென்று நான் எழுந்து அந்த பலகையை தாண்டி இவனை பார்த்தால் என்ன செய்வான் என்று உள்ளூர எண்ணினாள். அந்த எண்ணத்தை புரிந்து கொண்டவன் போல மரக்கல தலைவன் மீண்டும் கழுக்கென்று நகைத்தார். அந்த நகைப்பு அரை வினாடியில் நின்றதும் சொன்னான்,
பெண்ணே, இருக்கும் இடத்தை விட்டு எழுந்திராதே. என் முகத்தை பார்க்க முயன்ற குற்றத்திற்காக ஏற்கனவே மூவர் உயிரிழந்திருக்கின்றார்கள். நீயும் அந்த பட்டியலில் சேர வேண்டாம்
என்று தலைவன் வார்த்தைகள் திட்டமாக இருந்தன. குரலும் வறட்சியாய் கரகரவென்றும் இருந்ததால் குரூரமும் அதில் துணித்தது. மிகவும் அபாயமான ஒரு மனிதனிடம் தான் சிக்கிக் கொண்டதை அள்ளி உணர்ந்தாள். ஆகவே மஞ்சத்தை விட்டு நகராமல் காயமடைந்த இடத்தை சற்று அழுத்தி கையால் பிடித்து மஞ்சத்தில் சற்று நிமிர்ந்து உட்கார்ந்தாள். மீண்டும் கழுக்கென்று அந்த வறட்டு சிரிப்பு அறையை பயங்கரமாக ஊடுருவி சென்றது. அத்துடன் மறுபடியும் எழுந்தது மரக்கள தலைவனின் ஏளன பேச்சு.
காயம் பிறர் விளைவித்தாலும் சொந்தமாக விளைவித்துக் கொண்டாலும் வலிக்கத்தான் செய்யும்
என்று தங்கள் நாடகத்தை அந்த தலைவன் பூரணமாக உணர்ந்து கொண்டு விட்டான் என்பதை அறிந்து கொண்ட அல்லி, நீங்கள் சொல்வது எனக்கு விளங்கவில்லை என்றார்.
நீங்கள் செய்தது எனக்கு விளங்கிவிட்டது
என்றான் மரக்கள தலைவன். தன் கால்களை குறுக்கு பலகைக்கு வெளியே நன்றாக நீட்டி அள்ளி தன் முகத்தில் பெரும் வியப்பை காட்டுவது போல் நடித்து,
நாங்கள் செய்ததா
என்று வினவினாள்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்து இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.